الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين. وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، إن التقوى روث الغمور، واتقوا الله سرا وعلانية. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون، والذين هم عن اللغو معرضون.
صدق الله العظيم. سرو புகழும் புகழ்ச்சியும் ஏகநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரைசாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவின் பெயரை கூறி இந்த குதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் எம் உயிரில மேலான ஹலரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீது சொல்லிந்ததன் பின்னால், அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபவம் பிச்சகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டருமே சஹாபாக்கள், சாபிஹோன்கள், சபௌ சாபியங்கள், முஸ்லிமான மோமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தையும் சமாதானம் உண்டாகட்டுமா. அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹினுடைய மாளிகையிலே நேரகாலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து தக்குவாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும் அடியே நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையிட்டு வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் அனைவரையும் சேர்த்துக் கொள்வாரா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு புனிதமான ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை தந்திருக்கிறார். இஸ்லாம் மார்க்கம் எப்படி சிறப்பானதோ அதே போல இஸ்லாத்தை இயற்றிருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லீம்களும் ஒவ்வொரு மோமின்களும் சிறந்தவர்கள். அந்த வகையிலே இஸ்லாமிய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு மாதத்திலே நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் ஹிஜ்ரி ஆண்டின் ஹிஜ்ரி நாட்காட்டியின் முதல் மாதம் முஹர்ரம் மாதத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சென்ற வெள்ளிக்கிழமை ஹிஜ்ரி 1440 ஜுல்ஹிஜ்ஜா மாதம் 28 பிறையிலே இருந்த நாங்கள், இந்த வெள்ளிக்கிழமை ஹிஜ்ரி 1441 முஹர்ரம் மாதம் நாம் 5 பிறையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வருடம் நாம் ஹிஜ்ரி ஆண்டிலே இருந்தோம். இந்த வருடம் புதிய ஒரு ஆண்டிலே நாம் காலடித்து வைத்திருக்கிறோம். எனவே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா காலத்தையும் நேரத்தையும் எங்களுக்கு தந்திருப்பது எங்களை நல்லவர்களாக ஆக்குவதற்கு. காலம் நேரம் பெருமதியானது. காலங்களிலே சிறந்த காலம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம். கைரல் குருனி கரணி தும்மல்லதீன யலூனஹும் காலங்களிலே சிறந்த காலம், நூற்றாண்டுகளிலே சிறந்த நூற்றாண்டு, நான் வாழ்ந்த நூற்றாண்டு, அதுக்கு அடுத்தவர்கள் வாழ்ந்த நூற்றாண்டு, அதற்கு அடுத்தது அதுக்கு அடுத்தவர்கள் வாழ்ந்த நூற்றாண்டு என்பதாக சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காலங்களிலே சிறந்த காலம், காலங்களிலே பொற்காலம், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம், அந்த காலத்திற்கு நிகராக ஒரு காலம் ஒன்று கிடையாது. அந்த காலம் எவ்வளவு சிறப்பான காலம் என்றால் குர்ஆன் இறங்கிய காலம், அல்லாஹ்வுடைய வஹி குர்ஆன் இறங்கிய காலம். தங்களுடைய உயிர்களையும் துச்சம் இஸ்லாத்திற்காக வேண்டி தங்களுடைய உயிர்களையும் கொடுக்கக்கூடிய தியாகிகள் வாழ்ந்த காலம், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம், ஒவ்வொரு கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் வாழ்ந்த காலம், தப்பு தவறுகள் செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ்வின் புறத்தால் குர்ஆன் இறங்கி திருத்திய காலம், அப்படிப்பட்ட காலம் அதுதான் காலங்களிலே பொற்காலம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அவர்கள் வாழ்ந்த காலம். அதே போன்று அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா வருடத்தை படைத்த அல்லாஹ் வருடத்திலே 12 மாதங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم الله فرشت القرآن لشهران وانا بومي قديك فتا نال مدل الله لي قرآن لي الله لي ايس لأولا مادنگل فنلند مادنگل ذان அதிலே 4 மாதங்களை அல்லாஹ் மிக சிறந்த மாதங்களாக தந்திருக்கிறான். அதே போன்று ரஜப் மாதம், அதே போன்று நாம் இருக்கின்ற முஹர்ரம் மாதம். முஹர்ரம் மாதம் பெருமதியான ஒரு மாதம், இஸ்லாத்திலே நிறைய நிகழ்வுகள் நடந்த ஒரு மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தஅவா புரட்சியாரத்தை பகிரங்கமாக செய்வதற்கு அல்லாஹ்வின் பொறுத்தால் அனுமதி கிடைத்த மாதம். அது மாத்திரமல்ல, முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை தாங்கி நிற்கின்ற ஒரு மாதமாக இந்த முஹர்ரம் மாதம் இருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹிஜ்ரத் என்ற அந்த பாடத்திலே நாம் கற்கின்ற பல படிப்பினைகளிலே ஒன்றுதான் ஒற்றுமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற அந்த வரலாறை நாம் ஹிஜ்ரத் என்று அழைப்போம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சஹாபாக்கள் சொல்லிக் கொண்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, மக்காவில் இருக்கின்ற அந்த குறைசிகள் அவர்கள் எங்களுக்கு அநியாயம் செய்கின்றார்கள், அவருடைய அநியாயங்களை அவருடைய அட்டூழியங்களை எங்களால் தாங்க முடியாது நாயகமே என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்ன போது அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நேற்றிரவு நான் ஒரு கனவு கண்டேன், எஸ்ரி குக்க, அதாவது மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போவதற்காக என்று சொன்னார்கள். அப்போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களே யாருக்கெல்லாம் மதீனாவுக்கு போக விருப்பமோ, அந்த யத்ரிபுக்கு போக விருப்பமோ, உங்களே இருவர் இருவராக, மூவர் மூவராக மக்காவை விட்டு மதீனாவுக்கு நீங்கள் போகலாம் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அழைப்பு ஒருவரைக்கும் அப்படியே காத்துக் கொண்டிருந்தார்கள். சஹாபாக்கள் இருவர் இருவராக, மூவர் மூவர்களாக, அதே போன்று அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்த சஹாபாக்களும் அங்கிருந்து மதீனாவை வந்தடைந்தார்கள். அதற்கு பின்னதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு புறப்படுவதற்கு ஆயத்தமாகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள், ஏன் அழுகின்றீர்கள்? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை எனக்கு வரவில்லை என்றால் இந்த மக்காவை விட்டு நான் சென்றிருக்க மாட்டேன். இந்த மக்கா மண் புனிதமான ஒரு மண், மக்கா இந்த மண்ணில் தான் நான் பிறந்திருக்கிறேன், நிறைய வணக்கங்கள் நிறைய இபாதத்துக்களை இந்த பண்ணிலே செய்திருக்கிறேன், இது ஒரு பெருமதியான மண், இங்குள்ள மக்கள் பெருமதியானவர்கள், எனவே அல்லாஹ்வின் புறத்தால் எனக்கு இப்படி ஒரு கட்டளை வரவில்லை என்றால் இந்த இடத்திற்கு நான் அமர்ந்திருக்க மாட்டேன் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டவர்களாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் என்ன செய்கிறார்கள், மக்காவை விட்டு மதீனாவுக்கு செல்கின்றார்கள். செல்லுகின்ற வழியிலே குறைசிகளுக்கு தேவைப்படுகிறது, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா விட்டு மதீனாவுக்கு போகிறார்கள் என்று செய்தி. கண்ணியமானவர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அப்படியே சவுர் குகையிலே அடைக்கலமானார்கள். சவுர் குழிக்குள்ளே அடைக்கலமானதும் பின்னால் குறைசிகள் திரட்டி கொண்டு வந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குகைக்குள்ளே நுழைந்திருப்பார்களோ என்று எண்ணி குகைக்கு முன்னால் நிற்கின்றார்கள். குகையை பார்க்கின்ற போது அந்த குகை வித்தியாசமான முறையிலே தோற்றம் அளிக்கிறது. அந்த குகைக்கு முன்னால் இருக்கின்ற அழகான ஒரு மரத்தை அல்லாஹ் அங்கே நட்ட செய்து கிளைகள் விட்டு பரந்த அழகான ஒரு மரம் அங்கே அந்த குகையின் வாசலிலே விழுமி நிற்க, அந்த மரத்திலே புறாக்கள் கூடு கட்ட அவர்கள் நுழைந்த அந்த வாயிலில் சிலந்தி வலைகள் பின்னி சிலந்திகள் கூடு கட்டி வாழ அங்கு வந்தவர்கள் நினைத்தார்கள், குறைசிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் இருக்க மாட்டார்கள். இந்த மரமோ நேற்று இன்று முளைத்த மரம் அல்ல, பல வருடங்களுக்கு முன்னால் முளைத்த மரம். இங்கே உள்ள கூடுகள் எல்லாம் நேற்று இன்று கட்டிய கூடுகள் அல்ல. இங்கு உள்ள சிலந்திகள் எல்லாம் நேற்று இன்று தங்கிய சிலந்திகள் அல்ல என்று அவர்கள் அப்படி அவருடைய புத்தியை வைத்து யோசிக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் இத்தனையும் செய்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக அதற்கு அடுத்ததாக அங்கிருக்கின்ற அந்த குறைசி என்ன செய்கிறார்கள், திரும்பி அப்படியே சென்று விடுகின்றார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நடந்து வந்த காலடிகளை கூட தேடிக்கொள்ள முடியாமல் அந்த பகுதியிலே ஒட்டகங்களை மேய்க்கக்கூடிய ஒட்டக மந்தைகளை கொண்டு வரக்கூடிய ஒட்டகங்களுடைய அந்த நடையின் காரணமாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் வந்த அந்த காலடி அப்படியே அழிக்கப்படுகிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பின்னால் குகையில் இருந்து வெளியே வந்து மதீனாவை சென்றடைகிறார்கள். மதீனாவுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கின்ற போது அங்குள்ள மக்கள் எல்லாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நல்ல முறையிலே வரவேற்றார்கள். ஒரு சமுதாயத்தின் தலைவராக, ஒரு சமூகத்தின் உத்தம தலைவராக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு சென்ற போது வரவேற்கப்படுகின்றார்கள். எந்த அளவு வரவேற்கப்பட்டார்கள் என்றால், சிறுவர்களை எல்லாம் அழைத்து மேலே ஏற்றி அழகான பைசுகளை படித்து வரவேற்றார்கள்.
طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله دا.
எப்படி அழகான தொடங்குகின்ற அந்த பைத்தை படித்து வரவேற்றார்கள். என்ன அந்த பைத்தில் சொல்லுகின்ற விடயம்,
طلع البدر علينا
எங்களுக்கு ஒரு பிரகாசம் வந்து விட்டது, மக்காவில் இருந்து ஒரு பிரகாசம் மதீனாவுக்கு வந்து விட்டது. அடுத்த வயசிலே அடுத்த அடியிலே அந்த வயசு சொல்கின்றது, அல்லாவின் பக்கம் தீனின் பக்கம் இஸ்லாத்தின் பக்கம் இந்த தூதர் அழைக்கும் காலம் முழுக்க இவருக்கு வழிபடுவது இவருக்கு நன்றி செலுத்துவது எங்களுக்கு கடமையாகி விட்டது என்ற கருத்துப்பட அந்த வயசை படித்து சொல்லலாம் அலைவசன் அவர்கள் அங்கே வரவேற்கப்படுகின்றார்கள். அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய வாழ்வை பொறுத்தவர்களே பள்ளிகளை நிர்மாணிக்கக்கூடிய அந்த வேலைகள் அங்கே கிடைக்கவில்லை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு பின்னால் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வீட்டிலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 மாதம் தங்கியிருந்தார்கள். அதற்கு அடுத்ததாக குபாவிலே மஸ்ஜிது தக்வாவும் மதீனாவிலே மஸ்ஜிது நபவியும் நிறுவப்படுகிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் சென்றதற்கு பின்னால் அங்குள்ள மக்கள் எல்லாம் இந்த ஊரினுடைய பெயர் யஸ்ரிப், இந்த நகரத்தினுடைய பெயரை நாங்கள் மதீனத்துன் நபி, நபியுடைய நகரம், நபியுடைய ஊர் என்று நாங்கள் பெயர் வைப்போம் என்று எல்லோரும் சேர்ந்து மதீனத்துன் நபி, நபியுடைய நகரம் என்று பெயரை வைத்தார்கள். காலப்போக்கில் அந்த பெயர் அல் மதீனா அல் முனவ்வரா, பிரகாசமான நகரம் என்பதாக அந்த பெயர் மாற்றம் பெற்றது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அங்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றதற்கு பின்னால் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தினார்கள். அந்த மாற்றங்களிலே ஒன்றுதான், அந்த நிகழ்வுகளில் மிக முக்கியமான ஒன்றுதான், இங்கே இருந்து மக்காவில் இருந்து சென்ற முஹாஜிர்கள், முஹாஜிர்களை பொறுத்தவர்களை மக்காவாசிகள் தொழிலோடு பிள்ளைகளோடு குடும்பங்களோடு செழிப்பாக நல்ல முறையிலே வாழ்ந்தவர்கள். மக்காவிலே ஹிஜ்ரத்தா, அதற்கு அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அப்படியே வெறும் கையோடும் மதீனாவை சென்றடைந்தவர்கள்தான் முஹாஜிர்கள். அன்சாரிகளை பொறுத்த வகையிலே மதீனத்திலே இருந்த அன்சாரிகள் நல்ல செழிப்போடு வசதியாக இருந்தவர்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், உங்களுடைய பொருளாதாரத்தை ஒரு பகுதி இவங்களுக்கு கொடுங்கள் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளுக்கு சொன்ன போது அன்சார்கள் கொடுப்பதற்கு முன் வந்தார்கள். ஆனால் இங்கிருந்து சென்ற முஹாஜிர்கள், மக்காவிலிருந்து சென்றவர்கள் அவர்கள் எடுக்க முடியும், பிறருடைய தொழிலை அவர்களுக்கு பங்கெடுக்க முடியும், பிறருடைய பொருளாதாரத்தை அவர்களுக்கு ஒரு பகுதி எடுத்துக் கொள்ள முடியும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கின்ற போதும் அவர்கள் எடுக்கவில்லை. அவர்கள் சொன்னார்கள், தொழில் செய்யக்கூடிய பஜாரை எங்களுக்கு காட்டுங்கள், நாங்கள் தொழில் செய்ய போகிறோம், பிறருடைய உழைப்பில் வாழ விருப்பம் இல்லை, சுயமாக தொழில் செய்து நாங்கள் வாழப்போகிறோம் என்று அவர்கள் மதீனாவில் இருக்கின்ற பஜாரை காட்டுமாறு சொல்லி தொழிலை ஊக்கி வைத்து தொழிலை பழகினார்கள். அன்பானவர்களே, எதிர்காலத்திலே அன்சாறுகளை உழவும் வியாபாரங்களிலே, செல்வமான வாழ்க்கையிலே, அதிகமான பணங்கள், அதிகமான செல்வங்கள், தோட்டம் துறவுகளுக்கு சொந்தக்காராக முஹாஜிர்கள் மாறிய வரலாறுகளை வரலாறு நடுவில் நாங்கள் பார்க்கின்றோம். அன்பான அல்லாஹுவின் அடியார்களே, அங்கு ஏற்பட்ட முக்கியமான ஒரு உறவுதான் அன்சாரி முஹாஜிர்கள் உறவு. இது பெருமதியான உறவு, ஒரு ஒற்றுமையான ஒரு உறவு. அங்கிருந்து வந்த மக்கத்து வாசிகளையும் அங்கு இருந்த மதீனத்து வாசிகளையும் ஒன்று சேர்த்து ஏற்படுத்திய மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை. தொழிலே கூட பகுதியை கொடுக்கின்ற அளவுக்கு இங்கிருந்து சென்றவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர்கள் ஒன்றரை கலந்து நிறைய சமூக சேவைகளை, நிறைய சமூக பணிகளை செய்கின்ற அளவுக்கு அவர்களுக்குள்ளே ஒற்றுமை இருந்தது. எனவே இந்த ஹிஜ்ரத் கற்றுத்தருகின்ற பல பாடங்களிலே ஒரு பாடம் தான் ஒற்றுமை. ஒற்றுமையின் முக்கியத்துவம், ஒற்றுமையால் ஏற்படக்கூடிய நலவுகள், ஒற்றுமை இல்லாது போனா எங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தோல்விகள் என்ன விடயம் என்பதை இன்றைய குத்துபாவிலே உங்களோடு சுருக்கமாக பார்ப்பது பொருத்தம் நினைக்கிறேன். அன்பான அல்லாஹு நல்லடியார்களே, ஒற்றுமை இருக்கிறதே அது மிக முக்கியமான ஒரு இபாதாவாக இருக்கிறது. ஒரு முஸ்லிமை பொறுத்த வகையிலே ஒரு முஸ்லிம் தனித்து வாழக்கூடாதவன், அவன் தனித்து வாழ முடியாதவன், அவன் சமூகமாக வாழ வேண்டும், அவன் ஜமாத்தாக வாழ வேண்டும், அவன் கூட்டமாக வாழ வேண்டும். தனிமை இருக்கின்ற ஆட்டை ஓனாய் பிடிப்பதை போல ஒரு முஸ்லிம் ஜமாத்தை விட்டும் ஒரு முஸ்லிம் சமூகத்தை விட்டும் பிரிந்து தனித்து வாழ முடியாது. இஸ்லாம் என்பது ஒரு சமுதாய மார்க்கம். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே இதற்கு நிறைய குர்ஆனுடைய ஆயத்துக்கள் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். எனவே அன்பானவர்களே, நாங்கள் இந்த குர்ஆன் திலாவத் செய்வதை இபாதத்தாக வழங்கி வைத்திருக்கிறோம், சொல்லுவதை இபாதத்தாக வழங்கி வைத்திருக்கிறோம். அதே போன்ற ஒரு பெருமதியான இபாதத்தான் ஒற்றுமையாக இருப்பது மிக முக்கியமான ஒரு இபாதத். நாம் ஒற்றுமையாக நடப்பது, நாகரிகமாக நடப்பது, பண்பாடாக நடப்பது, மனித நேயத்தோடு நடந்து கொள்வது இஸ்லாம் கற்றுத்தருகின்ற மிக முக்கியமான ஒரு இபாதத். கண்ணியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கின்ற மிகவும் பெருமதியான ஒரு அமல், நாளைய மறுமையினாலே மீதான் என்று அந்த தராசை கனமாக கூடிய அமல், நாங்கள் பழகின அந்த முறை மனித நேயம் அஹ்லாக், இதுதான் எங்களுடைய மீதானை கனமாக கூடிய அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய வ அக்ரபிக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா, நாளைய கியாமத்துடைய நாளையிலே எனக்கு மிகவும் விருப்பமானவர்களும் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்களும், எனக்கு மிகவும் விருப்பமான அன்பானவர்கள், எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? உங்களே நல்ல முறையிலே நடந்தவர்கள், கணவரா நல்ல முறையிலே மனைவியோடு நடந்த கணவர், ஒரு மனைவியா கணவரோடு நல்ல முறையில் நடந்த மனைவி, ஒரு தொழிலாளியா முதலாளிகளோடு நல்ல முறையில் நடந்த தொழிலாளி, ஒரு ஜமாத்தாரா நிர்வாகத்தோடு நல்ல முறையில் நடந்த ஜமாத்தார், அதாவது நிர்வாகிகளா ஜமாத்தோடு நல்ல முறையில் நடந்த இந்த நிர்வாகிகள், இப்படி அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நாளைய மறுமையிலே மிக முக்கியமாக மீதான் என்ற தராசை கனமாக்கக்கூடிய அமலாக அல்லாஹ் பண்பாடை, நாகரிகத்தை, மனித நேயத்தை வைத்திருக்கிறான். எனவே அன்பானவர்களே, இந்த உலகத்திலே வாழுகின்ற போது நல்லவர்களாக வாழ்ந்து கொள்வோம், மற்றவருடைய உள்ளங்களிலே வாழ்வோம், நிச்சயமாக அது பெருமதியான ஒரு இபாதத். நாங்கள் நினைப்போம் எங்கட மீதான பாரமான அமல் சொல்லுகையை நினைப்போம், நாங்கள் நினைப்போம் எங்களை மீதான பாரமான அமல் நாங்கள் சொல்கிற சகஜத்து நினைப்போம். கண்ணியமானவர், அது அல்ல. நாங்கள் மற்றொரு நடந்து கொண்ட முறை, மனைவியோடு இப்படி நடந்தோம், தாய் தாப்ப நாகினா பிள்ளைகளோடு இப்படி நடந்தோம், சிறுவாய் ஆகினா ஜமாத்தார் எப்படி நடந்தோம், ஒரு சமூகத்துல பொறுப்புதாரியா அரசியல்வாதி ஆகினா குடிமக்களோடு எப்படி நடந்தோம், ஒரு தொழில் அதிபராக மாறினா எங்களை கஸ்டமர்ஸோடு எப்படி நடந்தோம், இதுதான் அலைய மறுமையில பெருமதியான அமல், இதுதான் அலைய மறுமையில மீதான் சராசரி கனமாக்கக்கூடிய அமல். எனவே அன்பானவர்களே, ஒற்றுமை என்பது மிக முக்கியமான ஒரு இபாதத். இஸ்லாத்தினுடைய கடமைகளை எடுத்து பாருங்கள், களிமாவை எடுத்து பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒற்றுமை, எவ்வளவு பெரிய ஒற்றுமையை களிமாவில பார்க்கிறோம். களிமா என்பது இரண்டு பாட்டு தான். முதலாவது அல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய தூதர். இதுதான் களிமாவுல உள்ள இரண்டு பாட்டு. முன்னால வாழ்ந்தவர்களோட களிமா சொன்னார்கள், கண்ணியமானவர்களே, கலிமா இரண்டு பாசுக்கு மேல போகையில இரண்டு பகுதிதான், லா இலாஹா இல்லல்லாஹ் ஆதம் நபியுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் நூஹுன் ரசூலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் இப்ராஹிம் கலீலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் ஈஸா ரூஹுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் மூசா கலீமுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, கலிமாவில் எவ்வளவு பெரிய ஒற்றுமை! யாரெல்லாம் இப்போது இஸ்லாத்துக்கு வருகின்றார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பின்னால் யார் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அவர் எல்லோருடைய கலிமாவும் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். இந்த கலிமா தான் கலிமாவில் எவ்வளவு பெரிய ஒற்றுமை! கலிமாவை சொன்ன ஒருவருக்கு தொழுகை கடமையாகிறது. தொழுகை எடுத்து பாருங்க நீமானவர்களே, தொழுகைக்கு சொல்லக்கூடிய அதான் எடுத்து பாருங்க, எவ்வளவு பெரிய ஒற்றுமையை வழிகாட்டக்கூடிய ஒரு அதானாக இருக்கிறது. எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரே அதான் தான். ஏசியை கண்டிக்கு போகலாம், அரேபியை கண்டிக்கு போகலாம், அல்லது வேற வேற நாட்டுக்கு போகலாம், எந்த நாட்டுக்கு போனாலும் எங்கட அசான், ஒரே அசான் தான். பள்ளிக்கு மக்கள் வாழ சொல்லி 15 வருஷமா மாதின் அசான் சொல்றாரு, மக்கள் யாருமே பள்ளிக்கு வரமாட்டாங்க, மக்களுடைய தொகையை கூட்டு வந்ததற்காக அசானை யாரும் மாற்றுவது கிடையாது. ஏனைய மதங்கள் அடித்து பாருங்க, ஒரு நாட்டுக்கு நாடு அந்த மதங்கள் நினைவுபடுத்தக்கூடிய அந்த மொழிகள் பாசைகள் வேறுபடும், தேடிக்குள்ள சிரமப்படுவார்கள். ஆனா இஸ்லாத்துல அல்லாது அதான் அடித்துக்கொண்டா எங்க போனாலும் அதான், ஒரே அதான் தான். அதான் சொன்னதுக்கு பின்னா நாங்க சொல்லுகிறோம், தொழுகையில எவ்வளவு பெரிய ஒற்றுமைன்னு பாருங்க கண்ணியமானவர்களே. தொழுகைக்கு இமாமத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 13-15 வயது ஹாபி தொழுகிப்பாரு, அதுக்கு பின்னால இருக்கக்கூடியவங்க எல்லாரும் கட்டுப்பட்டு நடக்க அரசியல்வாதிகா, பணக்காரனா, ஏழையா, எல்லோரும் அந்த இமாமுக்கு பின்னால கட்டுப்பாடும் நடக்கிறோம். ஒரு செயல் கூட முந்தாமல் சிந்தாமல் அழகாக அவரோடு பின்னாலே துயந்து நடக்கிறோம். தொழுகையுடைய சப்பை எடுத்து பாருங்கள், ஒரு சப்புல முன்னாவது உள்ள சப்புல கூலி தொழிலாளி, பின்னா உள்ள சப்புல முதலாளி, ஒரு சப்புல வலது பக்கம் ஒரு ஏழை, இடது பக்கம் ஒரு வசதிக்காரன், வலது பக்கம் ஒரு அரசியல்வாதி, இடது பக்கம் ஒரு குடிமகன். எவ்வளவு பெரிய ஒற்றுமை அல்லாஹ் தொழுகையின் சப்புலே வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, இன்றைய ஜும்மாவுடைய நாள கொஞ்சம் எடுத்து பாருங்க, எவ்வளவு பெரிய ஒற்றுமை அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒரு முஸ்லிம் உம்மத்துக்கு தகவலை கொடுக்க வேண்டுமா? இந்த ஜும்மாவுடைய நாள் மிகப்பெரிய ஒரு மீடியா. கண்ணியமானவர்களே, எங்கெல்லாம் முஸ்லீம்கள் வாழ்கின்றார்களோ அதற்குரிய அடையாளம் தான் மஸ்ஜித் இருப்பது. அல்லாஹுடைய சின்னங்கள்ல ஒன்றுதான் மஸ்ஜித். முஸ்லீம்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களை அடையாளப்படுத்தக்கூடிய இடம் தான் மஸ்ஜித். ஒரு ஊருக்கு அல்லாஹ்வுடைய சோதனை வராமல் இருப்பதற்கு அந்த மஸ்ஜிதிலே அமல் இபாதத் நடக்க வேண்டும். அதை வச்சுட்டு அல்லாஹ் சோதனைகளை அப்புறப்படுத்துகின்றார். பள்ளி இருக்கிறது, அந்த பள்ளி வெறுமனே கட்டிடங்களால் அழகா இருக்கிறது. மக்கள்ல உள்ளங்கள்ல பள்ளியுடைய பெருமதி இல்ல, மக்கள் எல்லாம் அமல் இபாதத் இல்லைன்னா கண்ணியமான அல்லாஹ்வுடைய சோதனை இறங்கும். எனவே ஒரு மஸ்ஜித் ஒரு ஊர்ல இருக்கிறதா, மக்கள் எல்லோரும் அந்த மஸ்ஜிதின் ஒரு துறப்பை ஏற்படுத்த வேண்டும். அதே போன்று கண்ணியமானவர்களே, முஸ்லீம்களை அடையாளப்படுத்தக்கூடிய இடம்தான் மஸ்ஜித். எனவே இந்த ஜும்மாவுடைய நாள் எங்கெல்லாம் ஜும்மா பள்ளிவா இருக்கிறதோ அங்க ஒரு ஹத்தீபு ஹொத்துபா ஓல ஏனைய மமூங்கள் ஏனையவர்கள் எல்லாம் கேட்டுக் கொண்டிருப்பார்கள். எவ்வளவு பெரிய ஒற்றுமை! ஒரு தகவலை எங்களை சமூகத்துக்கு கொடுக்க வேண்டுமா? அது வாட்ஸ்அப்பால் முடியாது, அது வைபரால் முடியாது, அது பேஸ்புக்கால் முடியாது, அது இந்திய தொழில்நுட்பங்களால் முடியாது. இலகுவாக இந்த ஜும்மாவுடைய பிம்பர் ஹசீபுடைய பயானி மூலமாக ஒரு சமூகத்துக்கு ஒரு சேவையை, ஒரு சேவையை, ஒரு கருத்தை கொடுக்க முடியலாம், ஒரு செய்தியை சொல்ல முடியலாம். எவ்வளவு பெரிய விடயத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். எனவே கண்ணியமானவர், இப்படிப்பட்ட பிம்பர் மேடைகள் வளமாக்கல் நல்ல வழிகளுக்காக, சமூகத்தை திருத்துவதற்காக, நல்ல நல்ல காரியங்களுக்காக அவைகளை பயன்படுத்த வேண்டும். எனவே ஜும்மாவுடைய நாள் ஹத்தீபுடைய பயான் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நசீஹத். எத்தனையோ மனிதர்களுக்கு அந்த ஹத்தீபுடைய பயான் மிகப்பெரிய சௌபாவமா இருக்கிறது. எத்தனையோ பாவிகளை அந்த பாவங்கள் இருந்து திருத்தி இருக்கிறது. அதே போன்று நடந்து முடிந்த ஹஜ்ஜை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அதுல அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒற்றுமை வச்சிருக்கிறான். சுமாராக உலகத்தில் வாழக்கூடிய எல்லா நாடுகளிலிருந்து வந்த முஸ்லீம்கள் இந்த வருடம் அந்த மக்கா மதீனாவிலே 25 லட்சம் முஸ்லீம்கள் ஒன்று சேர்ந்தார்கள். ஒரு அசானில, ஒரு அசானில் 25 லட்சம் முஸ்லீம்களையும் ஒரே இடத்திலே ஒன்று கூட்டி ஒற்றுமையை வழிகாட்டக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. முஸ்லீம்கள் மாத்திரமல்ல, முஸ்லீம் அல்லாதவர்களும் பார்த்து படித்து பாடம் பெறுகின்ற மிக முக்கியமான ஒரு வணக்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே அன்பானவர்களே, நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம். ஒற்றுமையாக இருக்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு நிறைய வெற்றிகளை தருவான். அன்பான உலமாக்களே, மார்க்கத்தின் பெயரால் மக்களை பிரித்து விடாதீர்கள். அன்பான அரசியல்வாதிகளே, அரசியலின் பேரால் முஸ்லீமத்தை பேசி விடாதீர்கள். நாங்கள் எல்லாம் சண்டை பிடிக்கின்ற காலம் அல்ல, நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸை பாருங்கள், அல் முஃமினூன் கரஜுலின் வாஹிதின், முஃமீன்கள் ஒரு மனிதரை போன்றவர்கள், கமத்தலில் ஜசத் ஒரு உடம்பை போன்றவர்கள், கல்புன்யானி சித்து பஅலுஹு பஅலா ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள், முஸ்லிம்கள் எல்லோரும் ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள், ஒரு உடம்பை போன்றவர்கள், ஒரு மனிதரை போன்றவர்கள். இன்னும் ஒரு ஹதீஸை பாருங்கள், மிர்ஆத்துல் முஃமின், ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமுக்கு கண்ணாடியை போல, ஒரு முஸ்லிமுடைய குறைய பார்த்தா அந்த முஸ்லீமுடைய சொல்லித்தான் திருத்தி கொடுப்பான், அந்த குறைய போய் வெளியில சொல்ல மாட்டான். ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமுக்கு கண்ணாடியை போல, நாங்க ஒரு கண்ணாடியை பார்த்தா எங்கட குறை அந்த கண்ணாடி எங்களுக்கு தான் காட்டி தரும். எனவே அன்பானவர்களே, ஒற்றுமையாக இருந்து கொள்வோம். எங்களுக்குள்ள காணி பிரச்சனை, எங்களுக்குள்ள வேலி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இவைகள் எல்லாம் சுமூகமான தீர்த்துக் கொள்வோம். பிரச்சனை இருந்தால் விட்டுக் கொடுப்போம், மன்னிப்போம், நிச்சயமா அல்லாஹ் வெற்றிகளை தருவான். அதே போல ஒற்றுமையை யாரும் சீர்குலைத்து விடாதீர்கள். ஒற்றுமை என்பது ஒரு பலம், ஒற்றுமை என்பது ஒரு சக்தி, ஒற்றுமை என்பது ஒரு ஆயுதத்தை போல, ஒற்றுமை என்பது அல்லாஹ் உதவியை கொண்டு வருகின்ற மிகப்பெரிய இபாதா. இதை யாரும் சீர்குலைத்து விடாதீர்கள். ஒற்றுமையாளர் ஹதீஸை பாருங்கள், உங்களிலே இரண்டு நபர்கள் பேசாம இருந்தா, உங்களிலே இரண்டு நபர்கள், ஒரு ஊரும் ஒரு ஊரும் அல்ல, ஒரு குடும்பமும் இன்னொரு குடும்பமும் அல்ல, உங்களிலே ரெண்டு பேர் பேசாம இருக்கிறாங்கன்னா அவங்க செஞ்ச அமல் அவங்களோட தலையோட தான், அதுக்கு மேல ஒரு ஞானம் உயராது. எனவே அன்பானவர்களே, நாங்க செய்யக்கூடிய அமல், நாங்க செய்யக்கூடிய வணக்கம் அல்லாட்ட போக வேண்டுமா? நாங்க ஒற்றுமையான மலை அழிந்து கொடுவோம். பிள்ளைகள் பிள்ளைகளுடைய உரிமைகளை தாய் தாப்பன் நிறைவேற்றாமல், பிள்ளைகள் தாய் தாப்பனுடைய உரிமைகளை நிறைவேற்றாமல் அவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் அது அவரோடு இருக்கும். எனவே கண்ணியமானவர்கள், எங்கள் அமல்களை கூட்டிக் கொள்வோம், அல்லாவோட நெருக்கத்தை ஏற்படுத்துவோம். ஒற்றுமை இல்லை என்றால் பாரதூரமான விளைவுகள் ஏற்படும். ஒற்றுமை இல்லாது போனால் எங்களுடைய சிறிய குறைகள் நிதிரிகளுக்கு பெரிய குறையாக காட்டப்படும். அது மாத்திரமல்ல, ஒற்றுமை இல்லாமல் போனால் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு தடைப்படும். அது மாத்திரமல்ல, ஒற்றுமை இல்லாமல் போனால் நாங்கள் எவ்வளவு பலமுள்ள மக்களாக இருந்தாலும் எல்லா வளங்களும் இருந்தும் பலம் இல்லாமல் போய்விடும், எல்லா வளமும் இருந்தும் பலம் இல்லாமல் போய்விடும். எனவே ஒற்றுமையாக இருந்து கொள்வோம். அதே போல் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய நிறைய காரணிகள் இருக்கின்றன. என்றாலும் சுருக்கமாக ஒரு காரணங்களை சொல்லிவிட்டு கொத்துமாவை நிறைவு கொண்டு வருகிறேன். ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய காரணிகள்ல ஒன்றுதான் பிரச்சனைகள், காணி பிரச்சனை, வேலி பிரச்சனை, அரசியல் பிரச்சனை, மார்க்க பிரச்சனை. கண்ணியமானவர்கள், இதைகள் மூலமா ஒற்றுமையை யாரும் சீர்குலைத்து விடாதீர்கள். விட்டுக் கொடுங்கள், மற்றவர்களை மதியுங்கள். இரண்டாவது விடையும் கண்ணியமானவர்களே, தீவிரவாத கருத்துடையவர்கள், அதே ஒரு கடும்போக்குவாதிகள், இவர்களால் ஒற்றுமை சீர்குலைகிறது. கடும்போக்குவாதத்தையும் பொடுபோக்கையும் கடும்போக்கையும் இஸ்லாம் ஒருபோதும் விரும்பவில்லை. எந்த இயக்கத்தில் எந்த அமைப்புல கடும்போக்குவாதி இருக்கிறார்களோ கண்ணியமானவர்களே, அது ஆபத்து. இஸ்லாம் என்ற மார்க்கம் புனிதமான மார்க்கம். நாங்கள் பேசுவது குர்ஆன் ஹதீஸாக இருக்கலாம், நாங்கள் சொல்வது இஸ்லாமாக இருக்கலாம், ஆனால் அதை முன்வைக்கின்ற முறை குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான முறையிலே முன்வைத்தால், கடினமான முறையிலே முன்வைத்தால், தீவிரவாத போக்கோடு முன்வைத்தால், நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும், யார் சொல்வதை நான் கேட்க மாட்டேன் என்று நாங்கள் எங்களுடைய கருத்தை முன்வைப்போம் என்றால், கண்ணியமானவர்களே, அப்படி தீவிரவாத பேச்சாளர்கள், தீவிரவாத கருத்துடையவர்களால் சமூகத்திலே மிகப்பெரிய ஆபத்து. அவருடைய பயான்கள் கத்தரிக்கோளை போல, அவருடைய பயான்கள் கத்தரிக்கோளை போல, அவருடைய பயான்களால் குடும்பம் பிரியும், அவருடைய பயான்களால் பிள்ளைகளும் பெற்றோரும் பிரிவார்கள், ஊருக்குள்ளே பிரச்சனைகள் ஏற்படும். எனவே கண்ணியமானவர், அப்படியான அவருடைய பயான்களை நாங்கள் கேட்கக்கூடாது, அப்படி அவருடைய பயான்களை நாங்கள் போவோர் பண்ண கூடாது, அப்படியானவர்களுக்கு நாங்கள் உதவியாக இருக்கக்கூடாது. எனவே இந்த விடயங்களை கூடுதலாக கவனம் செலுத்திக் கொள்வோம். இறுதியாக ஒரு விடயத்தை நினைவுபடுத்துகின்றேன். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு தேர்தல் நெருங்கிக் கொண்டு வருகிறது. இந்த காலங்களில் நாங்கள் தேர்தலை மையமாக வைத்து பிரிந்து விடக்கூடாது, ஒற்றுமையாக இருப்போம். தேர்தல் வரும் போகும், இன்றைக்கு எந்த அளவுண்டா தேர்தல் காலங்களை எங்களை இளைஞர்கள் பயன்படுத்தப் போகிறாங்க, கருவப்புகளை இளைய போதும். தேர்தல் காலம் வந்துட்டா போஸ்டர் கொடுப்பதற்கும் போஸ்டர் ஒட்டுவதற்கும் எங்களை இளைஞர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். இலக்க முடிஞ்சிட்டா அவர்களை கருவப்பொழை, அதாவது கருக்கி போட்ட கருவுக்கள் இளைய போல அப்படியே இலக்க முடிஞ்சிட்டா அவங்களை விட்டுருவாங்க. எனவே அன்பான வாலிபர்கள், இந்த விடயத்துல கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுங்க, இந்த விஷயத்தை கவனம் எடுத்து நல்ல முறை நடந்து கொள்ளுங்க. அடுத்த ஒரு விடயத்தை நினைவுபடுத்துகின்றேன் கண்ணியமானவர்களே, இது முஹர்ரம் மாதம், பெருமதியான ஒரு மாதம். வருகின்ற புதன்கிழமை ஆசுராவுடைய நோம்பு இருக்கிறது. முஹர்ரம் பத்தாம் நாள் ஆசுராவுடைய நோம்பு இருக்கிறது. அந்த நோன்பை நோக்கிக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஅஃபலுத் தியாம் பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். நம்ம பரலான ரமலான் மாத நோம்புக்கு பின்னால சிறந்த நோம்பு முஹர்ரம் மாதத்துல நோக்கக்கூடிய நோம்பு. ரமலான் நோம்பு பரலாக்கப்படுவதற்கு முன்னால எங்களுக்கு பரலாக இருந்த நோம்பு தான் இந்த ஆசுராவுடைய நோம்பு. எனவே அந்த ஆசுராவுடைய அந்த பத்தாம் நாள் நோம்பு நோட்டுக் கொள்ளுங்க. அதே போன்று அதுக்கு முன்னால் வரக்கூடிய காசு ஆவுடைய நாள் செவ்வாய்க்கிழமை நாள் 9-ம் 10-ம் நோம்பை முடியுமா நோட்டுக்கொள்ளுங்கள். அப்படி அதான் 9-ம் 10-ம் யாருக்கு 9-ம் பிறையும் 10-ம் பிறையும் யாருக்கு முடியாதோ அவர்கள் 10-ம் பிறையும் 11-ம் பிறையும் நோம்பு நோட்டுக் கொள்ளலாம். எனவே இந்த விடயங்களை கூடுதலாக கவனம் செலுத்திக் கொள்ளுங்க. எனவே எப்போதும் ஒற்றுமையாக இருப்போம். ஒற்றுமை ஒரு பலம், ஒற்றுமை ஒரு சக்தி, ஒற்றுமை ஒரு ஆயுதம், ஒற்றுமை அல்லாஹ்வின் உதவியை கொண்டு வருகின்ற மிகப்பெரிய ஒரு இபாதா. எனவே வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா ஒன்று கொட்ட முஸ்லீம்களாக அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக் கொண்ட நல்லவர்களாக அல்லாஹ்வின்